நிலையாகவும் நிலையாக உறுதியாக நின்றவனாக இருக்க வேண்டும். வெற்றியினுடைய மிகப்பெரிய படிதான்
திருக்கலிமாவிலே
உறுதியாக இருப்பார்களோ அவர்களுடைய மரண நேரத்திலே மலக்குகள் வானவர்கள் அவர்களிடத்திலே வந்து சொல்வார்கள், பயப்படாதீர்கள், உலகத்தை விட்டு போறோம்னு சொல்லி பயப்படாதீர்கள், உங்களது சந்ததிகளின் மீது பயப்படாதீர்கள், விட்டு வரக்கூடிய உலகத்தை நினைத்து கவலைப்படாதீர்கள், மறுமையிலே சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் உங்களை பாதுகாக்கக்கூடிய உங்களது நண்பர்களாக இருப்போம், உலகத்திலும் இருந்தோம் மறுமையிலும் இருப்போம், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். யாருக்கு இங்க கிடைக்கிது? யாருக்கு கிடைக்கும்? பட்டம் வாங்கினவருக்கா? சொத்து சேர்ந்தவருக்கா? யாருக்கு? ஈமானிலே தௌஹீதிலே உறுதியாக இருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய இந்த ஈமானிலே எதையும் கலப்படம் செய்யாதவர்கள். இந்த என்ன பிரச்சனை? ஈமான் இருக்கு, ஆனா கலக்கப்பட்ட ஈமான் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஈமான் இருக்கு சொல்லுங்க, மிக்ஸ்டு, டூப்ளிகேட், மிக்ஸ்டு, அதுக்கு என்ன சொல்வது? டூப்ளிகேட் கலந்துருக்கு. இன்னைக்கு பாலில் தண்ணி கலக்கிற மாதிரி எல்லாம் கலப்படமாகி போய் கிடக்கு. பள்ளிவாசலுக்கும் வருவார், பக்கத்தில் தருகாக்கும் போவார், அல்லாட்டையும் கேட்பார், அவளியாட்டையும் கேட்பார், அல்லாவையும் நம்புவார், நாகூர் ஆண்டவரையும் நம்புவார். அது என்ன நாகூர் ஆண்டவர் சொன்னீங்களே, நான் சொல்லல, அப்படி சொல்றாங்க அவங்க. நமக்கு ஆண்டவன் ஒருத்தன் தான். நமக்கு எத்தனை பேர் ஆண்டவன்? ஒன்லி ஒன் அலோன், அவ்வளவுதான். நோ மோர் ஆண்டவன் எக்ஸப்ட் அல்லாஹ். மொய்தீன் ஆண்டவர் என்னடா யாரு சொல்றா? நம்ம பிரியாணி பாய் சொல்றார். யாரா? யாரா? மொய்தீன் ஆண்டவர். அப்படிரா எவ்வளவு எப்படி அவர் ஆண்டவர்? அவர் தான் மூத்தா போயிட்டாரா? செத்து போயிட்டாரடா. பிறந்து செத்து போனவர் எப்படி ஆண்டவராக முடியும் சொல்றாரு பாய் சொல்றாரு. வீட்டில் பார்த்தா படமா மாட்டிருக்கு. என்னங்க படம்? அங்க போனா ஒரு படம், இங்க போனா ஒரு படம், ரெண்டுமே படம். ஆக எந்த படத்தை அப்படினாலும் நரகத்துக்கு போறது நிச்சயம். தட் இஸ் த பாயிண்ட். எப்படிங்க புரியல உங்களுக்கு? அவ்வளவுதான். அல்லாஹ் ஒருத்தனை நம்பினால்தான் வெற்றி முடிச்சு. வேற எந்த படத்தை நம்பினாலும் சரி, காபத்துல்லா படத்தை நம்பி மாட்டி நம்பினாலும் சரி, நரகம் தான். சில பேர் அஜிக்கு போயிட்டு அங்க போய் அமல்களை செஞ்சுட்டு வராம சைனால இருந்து செஞ்சு வந்த காபத்துல்லா படத்தெல்லாம் வாங்கிட்டு வருவான். டப்பா டப்பாவா காபத்துல்லா கதவா? டேய், காபத்துல்லா கதவை நீ எப்படி எடுத்துட்டு வந்த? காபா கா தர்வாசா லேக்கே ஆயா போல்தா? என்ன சொல்றாரு? இந்த சைனால இருந்து அஞ்சு ரியாலுக்கு அந்த விற்பான், இத்தே பெருசுல, இத்தே பெருசுல, இத்தே பெருசுல, அதை கொண்டு வந்துட்டு ஏ காபா கா தர்வாசா ஹே, ஏ காபா ஹே கர்ம இருக்கும், பர்கத் ஆயிகா, பர்கத் ஆயிகா, அல்லாக்கு முசிபத் ஆயி, காபாவா ஆகுமா சொல்லுங்க பார்க்கலாம். சைனால இருந்து செஞ்சு வந்த அஞ்சு ரியால் பத்து ரியால் அந்த டப்பா, அது காபாவா ஆகுமா சொல்லுங்க பார்க்கலாம். போலோ பாய் அதை வாங்கி வச்சிருக்காரு பாய் வீட்டில். அந்த ஸ்கிரீன் காபத்துல்லா மாதிரி ஸ்கிரீன் சைனால இருந்து செஞ்சு வரும், கருப்பு கலர்ல எம்ப்ராய்டரி பண்ணி அந்த கதவு மாதிரி டோர் மாதிரி, அதை வாங்கி வீட்டில் பெருசா வச்சிருப்பாரு. அவருக்கு அதுல பெரிய பக்தி. நீ அதை வச்சாலும் ஒண்ணுதான், சிலையை வச்சாலும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான், ஷிருக்கு ஷிருக்கு தான். என்னடா இவ்வளவு சொல்றேன்னு கோபப்படாதீங்க, இதுதான் உண்மை. அல்லாஹுவை தவிர வேறு எதன் மீது உனக்கு நம்பிக்கை வந்தாலும் இதனால எனக்கு பரக்கத்துன்னு சொல்லி ஷிருக்கு தான். அல்லாஹ் அல்லாஹ் செய்ய சொன்ன அமல், அல்லாஹ் கேட்க சொன்ன துஆவை தவிர, புரியல உங்களுக்கு, அதை தவிர இப்படி எந்த படத்தின் மீது உனக்கு நம்பிக்கை வைத்தாலும் சரி, அது எந்த படத்தில் வந்துச்சு அல்லாஹ் பார்க்க மாட்டான், ஷிர்க்கு தான். புரியல உங்களுக்கு? தொழுக சொன்னா அதுல பரக்கத் இருக்குன்னா சரியா இல்லையா? குர்ஆன் ஓது பரக்கத்துன்னா, துஆ கேளு பரக்கத்துன்னா, பாயி 5 ரியாலுக்கு சைனா படத்தை வாங்கி மாட்டி வச்சுக்கிட்டு பறக்கத்துங்கிறாரு. சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம பாயிங்க கண்ணால வச்சிருக்கான் டப்பா, அப்படி அப்படி டேபிள் அப்படி காப்பத்துல அப்படி அந்த கதவு அப்படி என்னடா இது. இத வச்சிருக்கிறதுக்கும் ஒரு சிலைய வச்சிருக்கிறது ஒண்ணுதான். இத வச்சதுனால எனக்கு பறக்கத்து நம்புனே வச்சுக்க, முடிஞ்சு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். நீ தொழுக தொழுக போச்சு, நீ வச்ச நோம்பு போச்சு, உயிமானே போச்சு, வெளிப்படையான. அப்புறம் தாயத்து தகடு இத பத்தி என்ன சொல்றது? இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பாயா தாயத்து இல்லாம, பாய் கடையா தகடு இல்லாம, எங்க பார்த்தாலும் பிசினஸ் சூப்பர் பிசினஸ். 5 ரூபா முதல்ல போட்டு 5000 ரூபா 10000 ரூபா வரைக்கும் 50000 ரூபா வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம். என்னங்க உலகத்தில் அப்படி இன்கம் டாக்ஸ் கிடையாது, அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, எப்படி யாருமே வந்து கேட்க மாட்டோம், எல்லாம் பயந்துட்டு வந்துருவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த தாயத்துகளை தொங்க விட்டுக் கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார்கள். முடிஞ்சு. யார் சகுனம் பார்ப்பார்களோ, யார் துர்க்குறி பார்ப்பார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார்கள், நம்மை சேர்ந்தவர்களே கிடையாது. யார் ஒரு குறி சொல்பவரிடத்திலே சென்று குறி கேட்பார்களோ, ஜோசியம் பார்ப்பார்களோ அவர்கள் முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட மார்க்கத்தை நிராகரித்து விட்டார்கள். இன்னைக்கு பாய் வீடு கட்டும் போதும் எந்த பக்கம் வாசல் வைக்கலாம்னு போய் கேட்கிறார். எந்த பக்கம் வாச வைக்கிறதா, எந்த பக்கம் வச்சா உனக்கு ஈஸியா இருக்குமோ, காத்து வருமோ, வசதியா இருக்குமோ அந்த பக்கம் வை. அதுக்கு போய் அங்க கேக்குற இன்ஜினியர்கிட்ட கேக்குறதுக்கு பதிலாக போய் கேக்குறாரு. இன்ஜினியர்கிட்ட கேட்டா அர்த்தம் இருக்கு, ஒரு ஆர்கிடெக்ட கேட்டா அர்த்தம் இருக்கு. ஜன்னல் எந்த பக்கம் வைக்கிறது ஆர்கிடெக்டுக்கு தெரியும், காத்து எந்த பக்கம் அடிக்கும், எந்த பக்கம் வச்சா காத்து வரும், அது அர்த்தம் இருக்கு. இந்த பக்கம் ஜன்னல் வச்சா அந்த பகவான், இந்த பகவான் அந்த பக்கம் வேணாம் வேணாம் மாத்து. அப்புறம் கிளம்ப நாள் வேற, நல்ல நாள் கெட்ட நாள், முசிபத்தே ஒண்ணுட்டதா எல்லா கெட்டதுமே இருக்கு, நாள்ல எதுவுமே கிடையாது. நேரம் பார்க்கறான், நல்ல காலம், குளிர்காலம், யமகாலம், என்னடா குளிர்காலம், குளிர்காலம் டிசம்பர்ல வரப்போது, இப்ப என்ன குளிர்காலம், காலண்டர்ல பாக்கறான் குளிர்காலம் இருக்கா, அது எப்படா குளிர்காலம், குளிர்காலம் டிசம்பர் மாசத்துல வரும், என்ன சொல்ற இவன் பாக்கறான் குளிர்காலம் இருக்கான்னு சொல்லி. அல்லாவை நம்பவில்லை, நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாவை சார்ந்திருங்கள். அல்லாஹ் சொல்றாரு, நீ லாயிலாக இல்லல்லா லட்சம் தடவை சொன்னாலும் சரி, லாயிலாக இல்லல்லா உருட்டு உருட்டு உருட்டாலும் சரி, சில பேரை பார்த்தா உருட்டுக்கிட்டே இருப்பான், நீ என்னத்தை உருட்டாலும் சரி, நீ சிறுக்க கலந்த தொலைச்சு. எப்படி? அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிழ்மின் உலாயிக்க லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யார் ஈமான் கொண்டு ஷிர்கை கலக்கவில்லையோ அவர்களுக்கு தான் வறுமையிலே பாதுகாப்பு வெற்றி. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், களிமா சொன்னாலே சொர்க்கம் நினைச்சிடும், களிமா சொன்னா கண்டிப்பா சொர்க்கம், ஷிர்க் கலக்காம இருக்கணும், தேர் இஸ் கண்டிஷன். அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுது அல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா. எப்படி தொழுதா மட்டும் சொர்க்கம் கிடையாது, தொழுதுட்டு இணை வைக்காம இருக்கணும், தொழுகணும் தர்காக்கு போகாம இருக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறாரு, பாயே தொழுதா போதும் சொர்க்கம் கிடைச்சிரு நினைக்கிறாரு, ஹஜ்ஜுக்கு போனா போதும் சொர்க்கம் கிடைக்கும் நினைக்கிறார். கிடைக்கும் எப்ப புரியல, அங்க போயிட்டு இங்க போவாம இருக்கணும், அங்க நம்பிட்டு இங்க நம்பாம இருக்கணும். இந்த ரெண்டுத்தையும் கலந்தவன் வச்சுக்கோங்க, அல்லாஹ் பாதுகா. அல்லாஹ் சொல்லிட்டாக்கி எனக்கு ஷிர்க்கு செய்யப்பட்ட இபாதத்து தேவையில்ல படான். எப்படி எனக்கு ஷிர்க்கு செய்யப்பட்ட இபாதத்து நம்பிக்கை எனக்கு தேவையில்ல, போ போ. நீ யார என்கிட்ட கொண்டாந்து கூட்டாகனியோ, என் இபாதத்தில் யார நீ கொண்டு வந்து சேர்த்தியோ அவன்கிட்டே போய் வாங்கிடுவோம். அல்லாஹு தாலா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாருங்க, மக்களுக்கு துவா மேல நம்பிக்கை இல்ல, தொழுக மேல நம்பிக்கை இல்ல, குர்ஆன் ஓதுறதுல நம்பிக்கை இல்ல. அவர் பரக்கத்து கொடுப்பாரு, இவர் பரக்கத்து கொடுப்பாரு, அல்லாஹ்வுடைய மனிதர்கள் மேல வஸ்துக்கள் மேல நம்பிக்கை. அச்சரிச்சுட்டு போய் 10 ரூபா வாங்கிட்டு கல்லால வச்சுக்கலாம் பறக்கத்தான். எப்படி எப்படிலாம் நம்ம ஈமானம் கெடுக்கிறாங்க பாருங்க, நல்லா பாதுகாக்க. அப்ப மறுமையில நம்முடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன? எது? ஈமான், தௌஹீத். அந்த தௌஹீத் எப்படி இருக்கணும்? கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும், சேர்க்கப்படாமல் இருக்க வேண்டும், டூப்ளிகேட்டா இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது, இணை வைத்தல் கலந்திருக்கக்கூடாது, நயவஞ்சகம் கலந்திருக்கக்கூடாது. அந்த ஈமான்ல யக்கீன்ல உறுதியா இருக்கணும். முஹ்லிஸீன லஹுதீன் ஹுனஃபா, ஷிர்கை விட்டு அவர்கள் விலகி இருக்க வேண்டும். இப்ராஹிம் நபியை குர்ஆன்ல படிக்கிறோம்ல, வார்த்தைக்கு வார்த்தை இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹு தஆலா எப்படி புகழ்கிறான். இப்ராஹிம் நபி இணை வைப்பவர்களில் இல்லை, அவர் அல்லாஹுவிற்கு மட்டும் கட்டுப்பட்ட ஹனீஃப முஸ்லிமா, அல்லாஹுவிற்கு மட்டும் கீழ்படிந்த கட்டுப்பட்ட இணை வைத்தலை விட்டு நீங்கிய முஸ்லிமாக இருந்தார். அப்ப ஒரு மனிதன் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில், இந்த ஈமான்ல, இந்த தௌஹீதுல உறுதியா இருக்கும். எந்த அளவு இவர் தௌஹீதுல உறுதியா இருப்பாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மறுமையினுடைய அந்த சொர்க்கத்திலே உயர்ந்த பதவிகளை கொடுப்பார். புரியுதா இல்லையா? நபிமார்களுக்கு சொர்க்கத்தினுடைய முதல் பதவிகள் ஏன்? அவர்கள் ஈமான்ல ரொம்ப உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதற்கடுத்து அவர்களுடைய தோழர்கள் அஸ்-சித்தீகூன், அவர்கள் ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள். அப்ப இந்த ஈமான்ல எந்த அளவுக்கு ஒரு மனிதன் உறுதியா இருப்பானோ அவனுக்கு மறுமையில வெற்றி உறுதி. எப்படிப்பட்ட வெற்றி கிடைக்கும் பாருங்க, நல்ல கவனிங்க. இந்த ஈமான்ல யார் சரியா இருக்காங்களோ, அல்லாஹ் அக்பர், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அவர் எழுப்பப்பட்டதிலிருந்து அவர் சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் அல்லாஹ் அவரை சேஃப்டி
பண்ணிடுவான்.
மறுமையின் எந்த திடுக்கமும் அவருக்கு திடுக்கத்தை தராது, கவலை தராது. மலக்குகள் அவர்களை சந்தித்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். இப்படி அல்லாஹ் அரசுடைய நிழலில் கொண்டு போய் அவர்களை வைத்துக் கொள்வான். அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாம லேசா கேள்வி கேட்டு அவர்களுடைய அந்த சொர்க்கத்துக்கான சீட்டை வலது கையில கொடுத்து சந்தோஷமா வசீகல் லதீன தகவ் இலல் ஜன்னதி ஸுமரா அப்படியே சொர்க்கத்திற்கு அவர்கள் அழைத்துக் கொண்டு போகப்படுவார்கள். அப்படியே சொர்க்கத்தில் கொண்டு போய் வானவர்கள் விட்டு இதாங்க சொர்க்கம், நீங்க உங்களுக்கு அல்லாஹ் வாக்களிச்ச சொர்க்கம் இது. திபுத்தும் ஃபதுகுலூஹா காலிதீன், நீங்க ரொம்ப நல்லவங்க, இந்த சொர்க்கத்திற்குள்ளே நுழையுங்கள். சலாம் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் அக்பர், மலக்குகள் சலாம் சொல்லி அனுப்புவாங்க. அந்த சொர்க்கத்துக்குள்ளார கால் வச்ச உடனே அல்லாஹ் அக்பர், சலாமுன் கவுலம் மிர் ரப்பிர் ரஹீம், அல்லாஹ் அடுத்து சலாம் சொல்லி அவர்களை உள்ளே வரவேற்பான். மலக்குகள் சொர்க்க வரைக்கும் கொண்டு போய் அந்த சொர்க்கத்துடைய கதவை திறந்து, நல்லவர்களே, இரையச்சம் உள்ளவர்களே, ஷிர்க்கு செய்யாதவர்களே, மூமின்களே, சொர்க்கத்தை திறந்தாச்சு, உள்ளார போங்க, சலாமு அலைக்கும், நீங்க ரொம்ப நல்லவங்க, இதுல நீங்க பர்மனண்டா நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. உள்ளார கால் வைக்கும் போது அடுத்து யார் சலாம் சொல்லுவா? யாரு? அல்லாஹ் சலாம் சொல்லுவா. சலாமுன் கவுலன் மிர் ரப்பிர் ரஹீம், மாபெரும் கருணையாளனாகிய உனது இறைவன் புறத்திலிருந்து உனக்கு சலாம். வா உள்ளாரவா, உள்ளாரவா. அல்லாஹு தஆலா அங்க வரவேற்பதற்கு மலக்குகளை வச்சிருப்பான். அந்த மலக்குகள் அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வெல்கம் திங்ஸ் எல்லாம் கொடுத்து, கார்பெட் எல்லாம் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு நற்செய்தி வாழ்த்து சொல்லி அனுப்புவான். எப்படி வந்தவன வருக வருகன்னு வரவேற்கிறோமா இல்லையா? எப்படி வரவேற்பார்கள் அந்த மலக்குகள்? உள்ளார மலக்குகள் இருப்பான், அவங்க எப்படி வரவேற்பார்கள் என்றால், இமாம் முஸ்லிம் அறிவிக்கிறாங்க, இந்த சொர்க்கத்திலே நீங்கள் நிரந்தரமாக இருக்க போகிறீர்கள், உங்களுக்கு இங்கே மரணம் வராது அப்படின்னு சொல்லுவான். எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. சொர்க்கத்தை நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. فَلَا تَعْلَمُ نَفْسٌ مَا أُخْفِيَ لَهُمْ مِنْ قُرَّةِ أَعْيُنٍ. அந்த இன்பத்தை, அந்த கண்களுக்கு குளிர்ச்சியான மறைக்கப்பட்ட அந்த இன்பத்தை யாராலும் இந்த உலகத்தால், இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள முடியாது. இதா ரஐத ஸம்மரஐத நஈமன் வ முல்கன் கபீரா, மிகப்பெரிய ஆட்சி உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படிங்க மிகப்பெரிய ஆட்சி? அல்லாஹு அக்பர். உனக்கு ஒரு கிங்டம் நினைச்சு பாருங்க. சாதாரண உலகத்துடைய ஒரு ஆட்சி உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் சும்மா இந்த டுபாக்கு ஒரு பத்தான பைசாவை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டு உட்கார்ந்துருக்கான், எவ்வளவு வசதியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான், யோசிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். மறுமையில் அல்லாஹுத்தால அவ்வளவு பெரிய கிங்டம் கொடுப்பான். அப்ப அல்லாஹுத்தால அவருடைய மலக்குகள் சொர்க்கத்துக்கு அப்படி உள்ளார என்ட்ரி ஆகும் பொழுது அவங்களை நிக்க வச்சு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. நீங்க இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமா இருக்க போறீங்க, நீங்க சொர்க்கத்தில் நிரந்தரமா இருக்க போறீங்க, உங்களுக்கு மௌத்து கிடையாது. அடுத்து நம்ம எந்த வயசுல மௌத்தா போயிருந்தாலும் சரிங்க, அல்லாஹ் நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்பும் போது வாலிப வயசுல 31-33 வயசுல அல்லாஹ் நம்மளை அனுப்பும். கம்ப்ளீட் யங் ஏஜ், நல்ல உடம்பு தெம்பா இருக்கிற ஏஜில் அல்லாஹ் அனுப்பும். அந்த மலக்குகள் சொல்லுவாங்க, இதே வயசுலதான் நீங்க நிரந்தரமா இருக்க போறீங்க, உங்களுக்கு தள்ளாடக்கூடிய வயோதிகம் வராதுன்னு சொல்லி. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹு அக்பர். என்னங்க இந்த வயோதிகம் என்ன பாடுபடுத்துது தெரியுமா? அந்த காலத்தில் அரபு நாட்டில் ஒருத்தர் சொன்னாரு, யா லைத ஷபாப யஊது யௌமா ஃபஉக்பிரஹு பிமா ஃபஅல அல்மஷீபு. எப்பா எனக்கு இந்த வாலிபம் ஒரு நாள் திரும்ப வந்துச்சுன்னா இந்த வயோதிகம் என்ன படுத்துற பாட்டெல்லாம் அதுக்கு நான் கதையா சொல்லி காட்டுவேன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் அக்பர். முட்டுக்காலு வலி, இடுப்பு வலி, குறுக்கு வலி, கண்ணு வலி, காது வலி, எல்லாம் அங்கே. உங்களுக்கு நிரந்தரமான வாலிபம் வயோதிகம் கிடையாது பாரு, எப்படி இருக்கு மனசுக்கு. அப்புறம் சொல்லுவார் மலக்கு, சொர்க்கவாசியே இங்கே நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய், உன்னை யாரும் கவலைப்படுத்த மாட்டார்கள், உனக்கு கவலை இருக்காது. காலையில வைப்பு நம்மளை பார்த்து சிரிச்சானா மாலையில எரிஞ்சு விடுவான். அங்க ஊர் அப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம வைஃபை சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப பாசமா போயிடுவாங்க. அதனால பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துல உங்க வைஃப் உங்க மேல பாசமா இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. சொர்க்கத்துக்கு வந்துட்டா கவலை பாசமா இருப்பாங்க. உங்கள் மீது பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நல்லா சொல்லி காட்டு. இந்த துன்யால வைப்பு இருக்காளே, எப்பா ஏதாவது வாங்கி கொடுத்துட்டா இடிக்கிறான். கேட்டதை வாங்கி கொடுக்காடி, என்னத்தை வாங்கி கொடுத்தீங்க, எதை கேட்டு நீங்க வாங்கி கொடுத்தீங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஆகிரத்தில் அந்த வைப்பு என்ன செஞ்சிருவாங்க? நல்லவளா போயிடுவான். நல்லவளா தானே ஆகணும். அங்க என்ன இல்லைன்னா வேற எங்க போனோம்? இல்லைன்னா வேற எங்க போனோம்? அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப உங்களுக்கு கவலையே கிடையாதுங்கன்றுவாங்க சொர்க்கத்தில். யூ ஆல்வேஸ் ஹாப்பி, டோன்ட் வரின்வாங்க. அப்பா சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்கும். அடுத்து அந்த மலக்கு சொல்வாரு, இங்க உங்களுக்கு நிழமத்து எக்ஸ்ட்ரா கிடைச்சுக்கிட்டே இருக்கும், இங்க உங்களுக்கு எந்த குறையுமே ஏற்படாதுன்னு சொல்லு. எப்படி சொல்வாரு? இங்க துன்யால எப்படிங்க சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி செலவு பண்ணிட்டே இருந்தா சைபர்ல வந்து நிக்க வேண்டியதுதான். அங்க அப்படி கிடையாது, உங்களுக்கு நிழமத்து மல்டிபிள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும், கிடைச்சுக்கிட்டே இருக்கும், குறைவே இருக்காது. இப்படி வாழ்த்து சொல்லி சொர்க்கத்துக்குள்ளார அனுப்புவாங்க. சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க, எப்ப தௌஹீதுல முழுமையா இருந்தா. அடுத்து ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குது, யாருக்கு தெரியுமா? தௌஹீது இருக்கு, ஆனா அஜரத்து கொஞ்சம் மூட்டையும் சேர்த்து கட்டி வச்சிருக்கிறார். எந்த மூட்டைய? பாவ மூட்டைய. இவருடைய நிலைமை கொஞ்சம் இக்கட்டான நிலைமைதான். இவர் செஞ்ச பெரும்பாவம் ஓவரா இருந்துச்சுன்னா அல்லாஹு தாலா இவரை தூக்கி நரகத்துல போடுவான். போட்டு அவர் செஞ்ச பாவத்துக்கு புரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சரி சொர்க்கத்துக்கு போ. புரியுதா இல்லையா? அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله ذلك هو الفضل الكبير.
எப்படி நாம் இந்த வேதத்தை அடுத்து உள்ள மக்களுக்கு கொடுத்தோம், நாம் தேர்ந்தெடுத்தவர்கள், அவர்களிலே பாவிகளும் இருக்கிறார்கள், நடுத்தரமாக அமல் செய்பவர்களும் இருக்கிறார்கள், அமல்களிலே அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு முந்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்ப இந்த பாவி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஆனா இன்னொன்னுங்க, இந்த துன்யாலேயே தௌபா கேட்டு திருந்திட்டானா அல்லாஹ் ஒண்ணு செய்ய மாட்டான். எப்படி துன்யாலேயே தௌபா கேட்டு திருந்திட்டா அல்லாஹ் ஒண்ணு செய்ய மாட்டான். தௌபா கேட்காம மௌத்தாயிட்டா அவன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில், இவனிடத்துல ஏதாவது சில நல்லமல்கள் இருந்து அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதாக ஆகிவிட்டால் அல்லாஹ் இவனை மொத்தமா மன்னிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு இவன் பிரச்சனை பண்ணிருக்க கூடாது. அப்படி அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு, தாய் தந்தைக்கு, நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, அண்டை வீட்டாருக்கு, தனது பங்காளிக்கு, தனது தொழிலாளர்களுக்கு என்று அல்லாஹ்வுடைய அடியார்கள் விஷயத்தில் அநியாயமா நடந்திருந்தா அல்லாஹ் சொல்லிடுவான் எனக்கு தெரியாது, அவங்க மன்னிச்சா மன்னிக்கிறேன், இல்ல உன் நன்மையை கொடுத்துரு, அவங்க பாவத்தை எடுத்துக்கிற, அவ்வளவுதான். அப்ப எப்படி இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஈமான் இருக்குமே ஆனால் அவருக்கு மறுமையில வெற்றி உறுதி. இந்த ஈமான் முழுமையா நிறைவா இருந்தால் சொல்லுங்க முதல் தரமான வெற்றி, வேதனையே இல்லாம இன்ஷா அல்லாஹ் அவர் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார். இந்த ஈமான்ல ஏதாவது அவர் பாவத்தை கலந்து வைத்திருந்தாரே ஆனால் ஷிர்க் அல்லாத பாவம், ஷிர்க் செஞ்சு வச்சிருந்தா முடிஞ்சு போச்சு, ஈமான் ஸ்பாயில் ஆயிடும், வேஸ்டா போயிடும், புரியுதா இல்லையா? அப்ப பெரும்பாவங்கள் மட்டும் செஞ்சிருந்தார் இருக்குமே ஆனால் அவர் தௌபா செய்யாமல் இறந்திருந்தால் அல்லாஹு தாலா நாளை மறுமையில நாடினால் தண்டனை இல்லாமல் மன்னிக்கலாம் அல்லது தண்டனை கொடுத்து மன்னிப்பான். ஆனா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நரக நெருப்பிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். புரியுதுங்களா? அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது நமக்கு, ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், யார் அறவே ஈமானே இல்லாம இறந்து போயிட்டாங்களோ அவர்கள் மறுமையில தங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பையோ கருணையோ எதையும் அவர்கள் ஆசை வைக்க முடியாது. முடிஞ்ச அவ்வளவுதான். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், والذين كفروا لهم نار جهنم لا يقضى عليهم فيموتوا ولا يخفف عنهم من عذابها. இதே சூரா ஃபாத்திருடைய 36வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யார் அல்லாஹுவை நிராகரித்து விட்டார்களோ, குஃப்ரிலே நிராகரிப்பிலே சென்று விட்டார்களோ அவர்களுக்கு நரக நெருப்புதான், அங்கே அவர்களுக்கு வாழ்க்கை முடிவு செய்யப்படாது, அதில் அவர்கள் மரணிக்க முடியாது, நரக தண்டனையும் அவர்களுக்கு இலேசாக்கப்பட மாட்டாது. ஏழையா மூத்தா போயிடலாம், எந்த நிலையில வேணாலும் மூத்தா போயிடலாம், ஆனா இறை நிராகரிப்புல இணை வைத்தல மட்டும் மூத்தாயிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க, எதுக்கு நபிமார்கள் கவலைப்பட்டாங்க, எதுக்கு நம்ம தாவா செய்யுங்கன்னு சொல்றோம், ஏன் நம்ம தவா செய்யணும், அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து அவர்களை குஃப்ரில் இருந்து பாதுகாக்க வேண்டும். புரியுதுங்களா இல்லையா? புரியல. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய மறுமையினுடைய வெற்றி முதலாவதாக இணை வைக்காத மூமின்களுக்கு, தௌஹீதிலே ஷிர்கை கலக்காத மூமின்களுக்கு, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையிலே பரிபூரணமாக உறுதியாக இருந்தவர்களுக்கு. அடுத்து மறுமையினுடைய வெற்றிக்கான இரண்டாவது ஒரு காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறையை உறுதியாக நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். நபியினுடைய பாதையிலிருந்து நாம் விலகிவிடக்கூடாது. கவர்ச்சியா இருக்கும், எது உலக மக்களுடைய கலாச்சாரம், சில பேரை பார்த்தீங்கன்னா காசு கூட கூட அவருடைய கல்ச்சர் மாறிக்கிட்டே இருக்கும், எப்படி பணம் கூட கூட அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நபியினுடைய லைஃப் ஸ்டைலை விட வேறு எந்த ஒரு லைஃப் ஸ்டைலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல. நபியினுடைய வாழ்க்கையை விட்டு, அவர்களுடைய சுன்னத்தை விட்டு, கலாச்சாரத்தை விட்டு யார் புறக்கணித்து சென்றார்களோ அவர்களை அல்லாஹ் நாசமாக்கி விடுவான். அல்லாஹு தஆலா சொல்வதை பாருங்கள், சூரா அஹ்ஸாபுடைய 21வது வசனம், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வதக்கர அல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு? யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் பயப்படுகின்றார்களோ, யார் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுகிறார்களோ. அப்ப நமக்கு எதா இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்களா? யார் செஞ்சிருக்கணும்? மார்க்கம் என்று ஒன்று நமக்கு வழிகாட்டுவதாக இருந்தால் அது யார் மூலமாக நமக்கு வரணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். நம்ம அல்லாஹு தஆலா மார்க்கத்தை போதிப்பதற்காக யார் அனுப்புனா? யார் அனுப்புனா? நபி அனுப்புனா, ரசூல் அனுப்புனா, அவ்வளவுதான். அவங்க சொன்னது மார்க்கம், அவங்க சொல்லாதது மார்க்கம் இல்லை. உமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு உமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. சூரா ஹஷ்ருடைய 7வது வசனம், நபி உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ, எதை கொடுத்தாரோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள், எதிலிருந்து உங்களை தடுத்தாரோ அதை விட்டு விலகி விடுங்கள். முடிச்ச அவ்வளவுதான். فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ أَمْرَهُ أَن تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. சூரா 163வது வசனம், யார் நபியினுடைய கட்டளையை மீறுகிறார்களோ அவர்கள் பயந்து கொள்ளட்டும், அவர்கள் அவர்களை குழப்பம் பிடித்துக் கொள்ளும், அவர்களுக்கு கடுமையான வேதனை வரும். இப்ப மக்களை பார்க்கிறோம் இன்னைக்கு, என்னப்பா இது முஸ்லீமா இருக்கிற இப்படி செய்திய? நபி சொல்லி கொடுத்தாரா? ஏன்பா பாத்தியா ஓதுற? நாங்க அப்படித்தான் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் மௌலூது ஓதுற? ஏன் மீராது கொண்டாடுற? ஏன் இந்த கத்தம்? எப்படி மற்றவர்கள் அவங்கள இறந்து போயிட்டாங்கன்னா அந்த தவசம் பண்ணுவாங்க, அப்புறம் 40 நாளைக்கு என்னென்னமோ இப்படி செய்வாங்க. இங்க பார்த்தா இவரும் செஞ்சுட்டு உட்காந்து, அங்க ஒரு கடையை போட்டுக்கிறாங்க, இங்க ஒரு கடையை போட்டுக்கிறாங்க. எது நபி செய்யலையோ வழிகாட்டலையோ அது வந்து வழிகெடுது. அது என்னது? வழிகெடுது. குரான நீங்க தொழுகையில ஓதுனா துவா பரக்கத்து. குரான நீங்க தொழுகைக்கு வெளியில அல்லாவிடத்துல நன்மை எதிர்பார்த்து ஓதுனா துவா பரக்கத்து, உங்களுக்கு நேர்வழி, உங்களுக்கு ஆக்கிரத்தில் ஈடேற்றும். இதே குரானை மௌத்தா போனவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு சொர்க்கத்துக்காக வேண்டி நீங்க குரானை ஓதுனா ரெண்டு பேரும் சேர்ந்து நரகத்துக்கு போக வேண்டித்தான். என்னடா இவ்வளவு பயங்கரமா சொல்றீங்களே அஜரத்துன்னு கேட்காதீங்க. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்தார்களா? ஒரே கேள்வி. நபி யாருடைய இறப்புக்காவது உட்கார்ந்து குரான் ஓதி அவருக்கு ஈசா சவாப் செய்தாரா? ஒரே கேள்வி. ஒரே கேள்வி, பதில் சொல்லுங்க. ஆமா இல்ல? புரிஞ்சு போச்சு. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அடுத்து நமக்கு வழிகாட்டி அவர் தான். அவர் யாருடைய மௌத்துக்காவது குரான் ஓதினாரா, கத்தம் பண்ணாரா சொல்லுங்க. ஒரே கேள்வி, எனக்கு பதில் சொல்லுங்க. உமர், உஸ்மான், அலி, 124,000 சஹாபாக்கள் யாராவது ஒருத்தர் மனைவி மூத்தா போனப்ப, தான் புள்ள மூத்தா போனப்ப, தான் அத்தா மூத்தா போனப்ப கத்தம் பாத்தியா வச்சாரா சொல்லுங்க. அப்ப அவங்க முஸ்லீம் தான், நீ யார்? அப்ப நீ முஸ்லீம், நீ இதை செஞ்ச அவங்க யார் சொல்லுங்க? இது நன்மை நீ சொல்கிறாய் என்றால் அப்ப அவங்க இந்த நன்மையை செய்யலையா? அவங்களுக்கு இந்த நன்மை தெரியலையா? அவங்களுக்கு தெரியாத மார்க்கம் உனக்கு தெரிஞ்சிருச்சா? அவங்களுக்கு புரியாத மார்க்கம் உனக்கு புரிஞ்சிருச்சா? அவங்க கண்டுபிடிக்காத நன்மையை நீ கண்டுபிடிச்சிட்டியா சொல்லுங்க. பதில எப்படி முடியும்? எது நபி சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அது மார்க்கம். அவ்வளவு சிம்பிள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? பெரிய ஹதீஸ் இர்பாது இப்னு சாரி அறிவிக்கிறாங்க, ரொம்ப பெரிய ஹதீஸ். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். சொன்னாங்க, எனக்கு பின்னாடி மக்கள் நிறைய குழப்பம் பண்ணுவாங்க, நிறைய குழப்பம் பண்ணுவாங்க. அப்ப அந்த சஹாபி கேட்டார், யார் ரசூலுல்லா, அந்த குழப்பத்திலிருந்து நான் எப்படி ரசூலுல்லா என்ன பாதுகாத்துக்கிறதுன்னு கேட்டார், நான் எப்படி தப்பிக்கிறது என்று கேட்டார். ரசூலுல்லா சிம்பிளா ஒரு ஃபார்முலா ஒன்று சொன்னாங்க, என்னுடைய சுன்னத்தை பிடிச்சுக்க,
எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஹலீஃபாக்கள் என்ன சொல்றாங்களோ அதை பிடிச்சுக்க முடிஞ்சிருச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி யாரு எதை சொன்னாலும் கேட்காதான் முடிஞ்சு போச்சு. மார்க்கம் என்று நீ அறிய வேண்டுமா, பின்பற்ற வேண்டுமா, செய்ய வேண்டுமா, என் சுன்னத்தை புரிஞ்சுக்க. புரியுதா? எனக்கு பின்னாடி வந்த ஹலீஃபாக்களுடைய அமலை பாரு, முடிஞ்சிருச்சு. அதை தவிர எதையுமே எடுக்காதான். இன்னைக்கு பாயிட்ட கேட்டா நீ ஓ அம்மாரு ஆலிம் சாப் ஐசாஹி போலே தேங்கிறாரு. தும்மாரு ஆலிம் சாப் கஹா சே போலே, குரான் சே போலே கியா, ஹதீஸ் சே போலே கியா, கிசி சஹாபா கே அமல் சே போலே கியா. உருது தான் தெரியுமில்ல உங்களுக்கு, உருதுல பேசிடுவோமா? வேணாம். என்ன எங்க ஆலிம் சார் சொல்லி கொடுத்தாரு? உங்க ஆலிம் சார் எங்க இருந்து சொல்லி கொடுத்தாரு? கேளுங்க, கேள்வி கேளுங்க. குரான்ல சொல்லி கொடுத்த, குரான்ல சொல்லி கொடுத்தாரா? இல்ல. அப்புறம் ஹதீஸ்ல சொல்லி கொடுத்தாரா? இல்ல. அப்புறம் சஹாபாக்களுடைய அமல்கள் இல்ல. அப்புறம் யாரு விட்டு சரக்கியாது சொல்லுங்க பாக்கலாம். என்ன விளையாட்டா மார்க்கம் இது? நம்ம விட்டு சரக்கா எங்க அடிச்சு விடுறதுக்கு சொல்லுங்க பாக்கலாம். என்ன பைக் தப்பா எதுவும் சொல்றா? என்ன சொல்ல மாட்டேங்கிறிய? ரசுல்லாவுடைய காலத்தோட மார்க்கம் முழுமையாயிருச்சா இல்லையா அது சொல்லுங்க. அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும். அரபா மைதானத்தில் இந்த ஆயத்து அஞ்சாவது வசனத்தினுடைய மூணாவது, அஞ்சாவது அத்தியாயத்துடைய மூணாவது வசனம் இறங்குச்சா இல்லையா? அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் அத்மம் துவாலைக்கும் நியமதி. இன்றைய தினம் தீனை நான் நிறைவு செய்து விட்டேன். எங்க இறங்குச்சு? ரசுல்லாவுடைய இறுதி ஹஜ்ஜில் மக்கால அரபா மைதானத்தில் இருக்கும்போது. அப்ப தீன் கம்ப்ளீட் ஆகிவிட்டது என்றால் அப்ப இப்ப நீ ஒரு அமலை செய்யற, அது தீன்ல இல்ல. அப்ப என்ன சொல்ல வர்ற? உனக்காக கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டாங்க ரசுல்லா, பின்னாடி 1400 வருஷத்துக்கு பிறகு வேலூர்ல பாபா வருவார், அவர் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாருனா? தீன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா எப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட முடியும்? இதுதான் இமாம் மாலிக் சொன்னாங்க. இந்த பாருங்கப்பா, எது சஹாபாக்களிடத்தில் தீனாக இல்லையோ அது இன்றும் தீனாக ஆக முடியாது. முடிஞ்சு அவ்வளவுதான். எது புரியல உங்களுக்கு? சஹாபாக்களிடத்தில் தீனாக இல்லையோ அது இன்றும் தீனாக முடியாது. 1000 ஆலிம்கள் சேர்ந்து சொன்னாலும் சரிதான். ஒரு சஹாபி செய்யாததை எந்த ஒரு ஆலிமும் அமலாக நமக்கு கற்றுக் கொடுப்பதற்குண்டான தகுதி, அந்த அனுமதி அவருக்கு கிடையாது. அல்லாவிடத்திலிருந்து செய்தி வர்றதுக்கு நமக்கு வழி ரசூலுல்லா. ரசூலுல்லாவிடம் இருந்து மார்க்கம் நமக்கு வந்து சேருவதற்கு வழி யாரு? சஹாபாக்கள். முடிச்சு. அதுக்கப்புறம் நோ மோர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அப்படி ஃபிட்டிங் பண்ணா அவ்வளவுதான். அந்த தரிக்கா, இந்த தரிக்கா, அப்புறம் அந்த வழி, இந்த வழி, கடைசியில் நரகத்தில் வழி. என்ன வழி? என்ன வழி? அடி மலக்கு போற அடி இருக்குது, அந்த வழி இருக்குது, அதை தாங்க முடியாது. இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க? தாடியை பார்த்து பயப்படுறோம், ஜுபாவை பார்த்து பயப்படுறோம், தலப்பாவை பார்த்து பயப்படுறோம். அம்மாரு அஜரத் கித்தனா பட அஜரத் மாலும் கேங்குறான். கித்தனா பட அஜரத் வந்து கே ஹோ ஜாத்தா இல்மு ஹே கியா? என்னங்க என்ன சொல்றாங்க? எங்க அஜரத் எவ்வளவு பெரிய அஜரத்? என்ன 7 அடி அஜரத்தா? என்னப்பா பெரிய அஜரத்னா என்னப்பா சொல்லுங்க? உடலை வச்சு, தோற்றத்தை வச்சு, பந்தாவை வச்சு, கையில வச்சிருக்கிற தஸ்மி மணியுடைய நீளம் எப்படி பாத்தீங்களா இல்லையா? வச்சு என்ன பந்தா காட்டதான் முடியும்? நீங்க சொல்றது எங்க இருந்து சொல்றீங்க? அவ்வளவுதான் முடிஞ்சு. எப்படிங்க புரியல உங்களுக்கு நான் கேட்கறது? புரியுதா இல்லையா? நீங்க சொல்றது எங்க இருந்து சொல்றீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருந்து சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கு மேல நோ மோர் க்வெஸ்சன், நோ மோர் அப்செக்ஷன். முடிஞ்ச அவ்வளவுதான். கட்டுப்பட்ட வேண்டியது. இமாம் மாலிக் இவ்வளவு பெரிய அறிஞர் தெரியுமா? அவர் சொல்றாரு, நாங்க இருக்கிறோமே, எங்க பேச்சில் நீங்கள் ஏற்றும் கொள்ளலாம், அதை மறுக்கவும் செய்யலாம், ஆனா இந்த கபூர்ல அடங்கியிருக்காங்க பாருங்க. ஏன்னா மாலிக் வந்து மஸ்ஜித் நபவியில தரிசு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கபூர்ல அடங்கியிருக்காங்க பாத்தீங்களா? இவர் ஒருத்தர் தான் கம்ப்ளீட்டா கட்டுப்பட வேண்டிய மனிதர். இதை தவிர யாரா இருந்தாலும் சரி, அவருடைய பேச்சில் ஏற்றுக்கொள்வதற்கும் தகுந்தது இருக்கும், மறுக்கப்படுவதற்கும் தகுந்தது இருக்கும். முடிச்சா இல்லையா? அப்ப நமக்கு வெற்றிக்கான அந்த இரண்டாவது அடிப்படை என்ன? நாம் ரசூலுல்லாவை பின்பற்ற வேண்டும், பிதாத்துகளை, அனாச்சாரங்களை விட்டு விட வேண்டும்.
யார் நம்முடைய மார்க்கத்தில் நாம் அனுமதிக்காததை, நாம் கற்றுக் கொடுக்காததை, நாம் கட்டளை இடாததை செய்வாரோ அது மறுக்கப்பட்டது, தூக்கி எறியப்பட வேண்டியது. முடிச்ச அவ்வளவுதான். அது எவ்வளவுதான் டெக்கரேட் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையில் அது மார்க்கமாக ஆகாது. அடுத்து சகோதரர்களே, இந்த வெற்றிக்கான காரணங்களிலே மிக முக்கியமான காரணங்களிலே ஒன்று அல்லாஹ்வுடைய பயம், தக்வா, ஈமான். அந்த தக்வா ஹஷியத்தை இலாகி, அல்லாஹ்வுடைய தக்வா இருக்கணும், அல்லாஹ்வுடைய பயம். அந்த பயம் என்ன செய்யும்? பாவத்திலிருந்து நம்மை தடுக்கணும், அமல்கள் செய்ய நம்மளை தூண்டணும். இந்த தக்வா நமக்கு ரொம்ப முக்கியமானது. யாரு எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து அந்த தக்வாவை வரவழைத்துக் கொள்வார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மறுமையிலே வெற்றியாளர்களிலே சேர்த்து விடுவான். ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்கிறான்? சூரா அன்னூருடைய 52வது வசனம், வமன் யுத்இல்லாஹ வ ரசூலஹு வ யக்ஷல்லாஹ வ யத்தகிஹி ஃபஉலாஇகஹுமுல் ஃபாயிஸூன். யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கீழ்படிந்து நடந்து அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை அஞ்சி வாழ்வார்களோ அவர்கள் மறுமையிலே வெற்றியாளர்களாக இருப்பார்கள். அப்ப என்ன செய்யணும்? நம்ம வாய்கிலிய பேசினா போதாது. சில பேர் அப்படியே நெஞ்சில் அடிச்சுப்பாங்க, அம் கோன் மாலும் கியா அம் அஹ்ல ஹதீஸ். அஹ்ல ஹதீஸ்னா என்ன? சொர்க்கத்தை வாங்கிட்டியா கையில? அமல் கியா? என்னங்க நீ பேரை வச்சு சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. ரொம்ப பேர் அப்படித்தான் கற்பனையில் இருக்கிறாங்க. அஹ்ல ஹதீஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஹதீஸ பின்பற்றியா? அஹ்ல ஹதீஸ் சினிமா கொடையில் உட்காந்துருந்தா? அஹ்ல ஹதீஸ் சொல்லி சினிமா கோட்டையில் உட்காந்துருக்காரு. இது என்ன அஹ்ல ஹதீஸ்? அப்ப பிறந்துட்டா அஹ்ல ஹதீஸ் ஆயிடலாமா? அப்ப முஸ்லீமுக்கு பிறந்தா முஸ்லீமா? அப்படித்தான் ஆகி போச்சு கடைசியில. அமல் என்ன வேணுங்க? அமல் தக்குவா வேணும். அஹ்ல ஹதீஸ் பள்ளிவாசலுக்கு வர்றது இல்லை. இது என்ன அஹ்ல ஹதீஸ்? ஜமாத்தே காணும், எங்க பார்த்தாலும் சண்டை, செய்யறது பீடி வியாபாரம், சுருட்டு, அதான் ஹராமாச்சுல. நீ தான் அஹ்ல ஹதீஸ் ஆச்சுல, விட்டு ஓடி வர வேண்டித்தானே. நான் சொல்றது புரியல உங்களுக்கு? அஹ்ல ஹதீஸ்னா யாருங்க? ஹதீஸ பின்பற்றணும் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னதை மீறி செய்யக்கூடாது. பீடி ஹராமா இல்லையா சொல்லுங்க? பத்துவா கொடுங்க. பீடி ஹராமா இல்லையா? யாராவது ஒரு ஆளின் உலகத்தில் கிழக்கிலேயோ மேற்கிலேயோ வடக்கிலேயோ தெற்குலேயோ புகைப்பிடித்தல் ஹலால்னு யாராவது ஒரு ஆளின் பத்துவா கொடுத்திருக்காரா? ஒருத்தரும் கொடுக்கல. அப்புறம் என்ன அழுதுச்சு? நீ இந்த வேலை, இந்த நடிப்புலாம் வேலைக்காவது. பேர் அல்லாவிடத்தில் அதற்குண்டான அடிப்படை இல்லை என்றால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மக்குருனா என்னங்க? செய்யலாம்னு அர்த்தமா? மக்குருகா மானக்கா? மக்குருகா மானக்கா? புஸ்தகம் ஆப்ஸ் மக்குருகா கே மான ஆப்ஸ். மக்ருஹ் என்றால் வெறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். மக்ருஹ் என்றால் வெறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். வெறுக்கப்பட்டதை செய்யணுமா விடணுமா? விடணும். உங்க கூற்றுப்படியே வெறுக்கப்பட்டதுன்னு வச்சாலும் வெறுக்கப்பட்டதை விடணுமா செய்யணுமா? புரியல உங்களுக்கு? வெறுக்கப்பட்டதுன்னா யார் வெறுத்தது? நீங்க வெறுத்ததா? அம்மாரு பாப் தாதா பசந்த நீக்கியா? வெறுக்கப்பட்டதுன்னா யார் வெறுத்தது? அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வெறுப்பானது, அதான மக்ருஹ். மார்க்கத்தில் உன்ன மக்ருஹ்னா எனக்கு பிடிக்கலங்கிறது என்ன மக்ருஹ் ஆக முடியும்? உங்களுக்கு பிடிக்காத நீங்க மக்ருஹ் ஆகிட முடியுமா? முடியாது. வெறுக்கப்பட்டது என்றால் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வெறுப்பானது இது. அப்ப அதை விடணுமா செய்யணுமா? விடணும். சரியா இல்லையா? மக்ருஹ்ல ரெண்டு மக்ருஹ் இருக்கு. மக்ருஹ் தஹரீம், இன்னொன்னு மக்ருஹ் தன்ஸீஹின் சொல்லி. எந்த ஆளுங்கள் இந்த சிகரெட்டை மக்ருஹ்னு சொல்றாங்களோ அவங்களும் இத மக்ருஹ் தஹ்ரீமின்னு சொல்றாங்க. ஹராமுக்கு நெருக்கமான மக்ருஹ், ஹலாலுக்கு நெருக்கமான மக்ருஹ் இல்ல. மக்ருஹ்ல எத்தனை இருக்கு? ரெண்டு இருக்கு. ஒன்னு ஹலாலுக்கு நெருக்கமான மக்ருஹ், இன்னொன்னு ஹராமுக்கு நெருக்கமான மக்ருஹ்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? நீங்க யாராவது ஒரு ஆலிம்
உங்களுக்கு இது வந்து புகையில சிகரெட்டு பீடி ஹராம் உள்ள மக்ருஹ்னு சொன்னார்னா ஏன் ஹஜரத் நான் எனக்கு ஒரு அஜரத்து சொன்னாரு? இந்த மாதிரி மக்ருஹ்ல ரெண்டு இருக்காமல மக்ருஹ் தஹ்ரீமி மக்ருஹ் தன்ஜீஹின்னு சொல்லி ஹராமுக்கு நெருக்கமான மக்ருஹ் ஹலாலுக்கு நெருக்கமான மக்ருஹ்னு, இந்த பீடி எதுக்கு நெருக்கமான மக்ருஹ்னு கேளுங்க அவர்கிட்ட. இந்த பீடி எதுக்கு நெருக்கமான மக்ருஹ்னு கேளுங்க. சைலண்டா போறாரா சொல்லிட்டு போறாரான்னு பாருங்க. புரியுதா இல்லையா? இது ஹராமுக்கு நெருக்கமான மக்ருஹ். புரியுதா இல்லையா? உலகத்துல 10 அல்ல 20 அல்ல 30 அல்ல 40 அல்ல 50 அல்ல 100 வகையான கேன்சர் எதனால வருது? அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா இந்த புகைத்தல் தான். வேற மத்த வழிகளும் இருக்குது, அதனால ஒரு வகையான கேன்சர் மட்டும்தான் வரும். ஆனா இந்த புகைத்தல்னால மூல கேன்சர்ல இருந்து வாய்ந்த இருக்கிற டாக்டர் பாதி டாக்டர் என்னதான், பல்லு டாக்டர் பல்லுல இருந்து நாக்கில இருந்து தொண்டையில இருந்து குடல்ல இருந்து எல்லா வகையான கேன்சரும் இந்த புகைத்தல்னால வருது. சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அஜரத் ஒருத்தங்க கேட்டாங்க, இப்ப நீங்க வந்து வாழைப்பழம் வாங்குறீங்க, அந்த வாழைப்பழம் முனையில கொஞ்சம் லேசா அடிபட்டு கருப்பா இருக்குது, அதை வாங்கி சாப்பிடுவீங்களா? சரி, அப்படியே அதை சாப்பிட்டா என்னங்காயிட போகுது பெருசா? எதுவும் ஆகுமா? ஆகுமா? ஆகுறது கிடையாது. ஓகேவா? நான் கேட்கறது கரெக்டா பதில் சொல்லணும். ஐ எம் வெரி சீரியஸ் நவ். நம்பர் 2, இப்ப போய் நீங்க பிரெட் வாங்க போறீங்க, பிரெட் தெரியுமில்ல, இன்னைக்கு தேதி எத்தனை, 30 பிரெட் வாங்க போறீங்க. அந்த பிரெட்ல எக்ஸ்பைரி டேட்ல 30 போட்டிருக்கு, கையில் எடுப்பீங்களா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், எடுப்பீங்களா? என்னங்க 30 நைட்டு 12 மணி வரைக்கும் 30 இருக்கு சொல்றாரு கடை. ஏங்க முன்னாடிதான் அல்லது 24 மணி நேரம் முன்னாடியேதான் போட்டிருப்பாங்க. சரிங்க, விடுங்க, அப்படிலாம் வேணாம் டாக்டர். 30 போட்டாங்க, 30 ராத்திரி 12 மணியோட முடியுது, 12:30 சாப்பிட்டா எதுவும் ஆமா டாக்டர்? 12:05 சாப்பிட்டா எதுவும் ஆமா? வாய் ஒரு ஜஸ்ட் சான்ஸ், நோ கன்ஃபார்ம். அதுவும் ஒரு 5% 10% தான். ஒரு 2-3 நாள் அதுல வந்து லைட்டா என்ன ஆயிடும், அந்த பூசணம் வந்துருச்சுல, அப்போ ஓகே, வயிற்று வலிக்க ஆரம்பிச்சிடும், வயிற்றால போக ஆரம்பிச்சிடும். சரி, ஒரு பிஸ்கட் பாக்கெட் அது எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு 3 நாள் இருக்கு. பிஸ்கட் பாக்கெட் 5 மாசம் 6 மாசம் போட்டு வருது, 3 நாள் இருக்கு. கடையில் வாங்குறோமா? என்னங்க ஆயிட போகுது? இன்னும் 3 நாள் இருக்கு, இதை வச்சுங்க, இப்படி வச்சுங்க, எக்ஸ்பைரி ஆகல ஆனா 3 நாள் இருக்கு, வாணான்னு சொல்றோம். ஆனா இந்த சிகரெட்ல இந்த பீடியில இதை சாப்பிட்டா கேன்சர், இதை நுகர்ந்தா கேன்சர் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லி படமே போட்டு புகைப்பது கேன்சரை உண்டாக்கும், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகை உங்களை கொன்றுவிடும். எப்படி புகை உங்களை கொன்றுவிடும், புகை உங்களுக்கு கேன்சரை உண்டாக்கும் அப்படின்னு படத்தை போட்டு, மூலப்படத்தை போட்டு, வாய் படத்தை போட்டு, பல்லு படத்தை போட்டு உங்களுக்கு வச்சிருக்கிறான். அதை வாங்கி எப்படிங்க சாப்பிட மனசு வருது? ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்க மாட்டேங்கிறீங்க, ஒரு சின்ன அடிப்பட்ட வாழைப்பழத்தை வாங்க மாட்டேங்கிறீங்க, ஒரு அடிப்பட்ட ஆப்பிள கையில் எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன இந்த சிகரெட்டு, இந்த பீடி, இந்த சுருட்டு, இந்த தம்பாக்கு, இந்த ஹான்ஸ், இந்த புயல பான்புரா, லிஸ்ட் போட்டுக்கிட்டே போங்க. உலகத்தில் உள்ள அத்தனை மருத்துவர்களும் அரசாங்கமும் சேர்ந்து சொல்லுது இது வேணாண்டா வேணாண்டான்னு சொல்லிட்டு, இதுதான் வேணும். கேட்டா மக்ருஹ், என்னடா மக்ருஹ் இது? புரியுதா இல்லையா? அல்ல பாதுகாக்க. சரி, விஷயத்துக்கு வரும். அப்ப என்ன, ஹராமை விட்டு நம்ம விலகி இருக்கணும், தக்வா நம்மை ஹராமில் இருந்து தடுக்க வேண்டும். புரியுதுங்களா? அது போன்ற சகோதரர்களே, நம்முடைய இந்த நாவு பேச்சிருக்கா இல்லையா, உஷாரா பேசணும். இஷ்டத்துக்கு எதையும் பேசிடலாமா? யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்திடலாமா, மான மரியாதையோட விளையாண்டுலாமா, புறம் போய் சொல்லலாமா, கோல் சொல்லிடலாமா, யாரு மேலேயாவது அவதூறு சொல்லிடலாமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஒரு மனிதனை நரகத்திலே தள்ளிவிடும். யார் தன்னுடைய நாவை பாதுகாப்பார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே வெற்றி இருக்கிறது. புரியுதா இல்லையா? அதே போல குழப்பத்துடைய காலங்கள், இன்று அந்த குழப்பத்துடைய காலங்கள் தான், எங்க பார்த்தாலும் பிரச்சனை. அப்ப நம்ம அந்த நாளில் என்ன செய்யணும், அந்த மாதிரி குழப்பமான காலங்களில் யாருடைய எந்த வம்புக்கும் போகக்கூடாது, எந்த கோஷ்டியோடையும் சேரக்கூடாது. நம்ம வேலை உண்டு, நம்ம வீடு உண்டு. உக்பா இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு நீங்கள் வெற்றிக்கான வழியை, நஜாத் பாதுகாப்புக்கு உண்டான வழியை கற்றுத்தாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய வீட்டிலே இரு, உன்னுடைய வீட்டிலே இரு, நீ செய்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேள், நீ செய்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேள் என்பதாக. அப்ப நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்கு நம்முடைய எந்த விதமான சண்டை சச்சரவு குழப்பம் எதுலையும் போகாம இபாதத் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டியது. சரி, வீட்டில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நெட்டை போட்டு நோட்டிக்கிட்டு இருந்தா எதை போட்டு ஒருத்தான் செய்யலாம், வீட்டில் இருந்துகிட்டே சைத்தா வேலை பார்க்கலாம். இன்னைக்கு சைத்தா எப்படி ஆயிட்டான், அவனை தேடி இவங்க போக தேவையில்லை, அவனை தூக்கி பாக்கெட்லயே வச்சுக்கிட்டான். மனுஷன் செஞ்சான் பாக்கிலே வச்சுக்கிட்டு அல்லாஹ் பாதுகாக்கும். புரியுதா இல்லையா? அதை நன்மைக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர தீமைக்கு பயன்படுத்தி விடக்கூடாது. சரிங்களா சகோதரர்களே? அதுபோன்று மறுமையை குறித்து நம்ம பயந்துகிட்டே இருக்கணும், அல்லாஹ்விடத்துல துவா செய்துகிட்டே இருக்கணும், அல்லாஹ்விடத்துல துவா செய்துகிட்டே இருக்கணும், அந்த மறுமைக்கான தயாரிப்பை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், அந்த மறுமையில அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட சொர்க்கத்துக்கு போனவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்வார்கள் என்றால், இன்னி லனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, மறுமையில் விசாரணை நாளை பயந்து கொண்டிருந்தேன் என்று சொல்வார்கள். அப்ப யாருக்கு அந்த மறுமையுடைய பயம் இந்த உலகத்தில் இருக்குமோ, அல்லாஹுவை சந்திப்போம் என்ற அந்த நம்பிக்கை இருக்குமோ, கண்டிப்பாக அல்லாஹுத்தில் அவர்களுக்கு அந்த வெற்றியை கொடுப்பான், பாதுகாப்பை கொடுப்பான். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நம்ம மயங்கிடக்கூடாது. நாம் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறிலிருந்து திருந்தி அல்லாவின் பக்கம் வந்துவிட வேண்டும். நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாவுடைய அடியார்களுக்கு யாருக்காவது நாம் தீங்கு செய்திருந்தால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு நாம் அவர்களுக்கும் நமக்கும் இடையில் உண்டான உறவுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். தாய் தந்தைக்கு நோவினை செய்யக்கூடாது, அவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது, அவர்கள் மனம் மருந்தும்படி செய்யக்கூடாது. சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அண்டை வீட்டார்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். யாருக்கும் நாம் அநியாயம் செய்யக்கூடாது, எல்லோருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய சமூக சம அதாவது பிற சமய மக்களோடு நாம் அவர்களுக்கு நன்மைகள் செய்து இந்த மார்க்கத்திற்கு அவர்கள் வருவதற்குண்டான வழியை திறந்து வைக்க வேண்டுமே தவிர, கெட்ட குணங்களாலும் நம்முடைய தீய பழக்கங்களாலும் நம்முடைய தீய நடத்தைகளாலும் அவர்களுக்கு இஸ்லாமின் மீது வெறுப்பு வரும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் இஸ்லாமின் பக்கம் நெருங்குவதற்கு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்ல வேண்டும். நம்மால் முடிந்த அளவு மனிதாபிமான உதவிகளை அவர்களுக்கு செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கி இந்த மார்க்கத்தை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு வழியை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதுபோன்று ஐந்து நேர தொழுகையை நாம் நிறைவேற்றி, ஜகாத்தை கொடுத்து, ரமதானுடைய நோன்பை பேணி, ஹஜ்ஜை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய சந்திப்புக்காக நாம் தயாராக இருக்க வேண்டும். ஹலாலானதை சம்பாதித்து, சம்பாதித்த ஹலாலான வருவாயை ஹலாலில் மட்டுமே செலவழித்து, ஏழைகளுக்காக, அநாதைகளுக்காக, இல்லாதவர்களுக்காக கொடுத்து அந்த தர்மங்களை மறுமைக்கான சேமிப்புகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவியை மதித்து நடக்க வேண்டும், மனைவி கணவனை மதித்து நடக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுடைய ஹக்குகளை புரிந்து அவர்களுக்கு மார்க்க கல்வியை கொடுத்து, இறையச்சத்தை கொடுத்து அவர்களை நல்ல சமுதாயமாக உருவாக்க வேண்டும். பிள்ளைகளும் பெற்றோர்கள் வயதான பெற்றோர்களை புறக்கணிக்காமல் அவர்களுடைய ஹக்குகளை கொடுத்து அவர்களை பேண வேண்டும். அன்பு சகோதரர்களே, இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பேணி நடப்போமேயானால் அல்லாஹு தாலா நமக்கு மறுமையினுடைய வெற்றியை கொடுப்பான். அந்த வெற்றி பரிபூர்ணமான வெற்றியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த மறுமையிலே நிரந்தரமான பரிபூர்ணமான வெற்றியை தருவானாக. அல்லாஹு தாலா மறுமையின் தோல்வியிலிருந்தும் நஷ்டத்திலிருந்தும் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிர்
استغفر الله العظيم لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم. والسلام عليكم ورحمه الله وبركاته.